மறுபடியும் உங்களை இந்த முறையில சந்திக்கிறது ஒரு சந்தோஷமான காரியம்தான். இப்ப இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்து நாம பார்க்கலாம். இது ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. பழைய ஏற்பாட்டில் அந்த ரெண்டு ராஜாக்கள் புத்தகமே கூட ஒரு அருமையான நூலாக இருக்கிறது. அதிலிருந்து தேவன் பேசுவதை நாம பார்க்கலாம். ரொம்ப காலத்துக்கு முதல், எத்தனை வருஷங்களுக்கு முதல்னு தெரியாது, இந்த ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில இருந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் என்னுடைய சபையில கூட. இந்த புத்தகம் எப்படி ஆரம்பிக்கிறதே ஒரு அருமையான விதத்தில் ஆரம்பிக்கிறது. இதுல தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவினுடைய அரும்பெரும் காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எலியாவுக்கு பிறகு வந்தவன் என்ற விதத்துல எலியா தன்னுடைய ஊழியத்தை இந்த ஆரம்ப பகுதியில் ஆரம்பிக்கிற பொழுது அது ரொம்ப அதிரடியா அங்க ஆரம்பிக்கிறத பாக்கிறோம். எக்ஸ்ப்ளோசிவ் மிரக்கிள்ஸ் சொல்ற அளவுக்கு அருமையான அற்புதங்களை எல்லாம் செய்து அவருடைய மினிஸ்ட்ரி ஊழியம் ஆரம்பமானது. ஆனா இந்த நூல் முழுசா வாசிக்கிற பொழுது கூட இது ஒரு வார்த்தை பஞ்சம் நிலவிய ஒரு காலமாக இருக்கிறது. இருந்த பொழுதும் ஆண்டவர் எலிசாவை அங்கு வைத்திருந்தார். அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் நாடு பூராக இருந்தார்கள். இப்ப இந்த பகுதியில நம்ம பார்க்கிற பொழுது இது ஆகாமினுடைய குமாரனாகிய யோராம் உடைய காலத்துல எலிசா இருந்ததை பார்க்கிறோம். இதுக்கு முந்தைய மூணாவது அதிகாரத்துல பார்க்கிற பொழுது அந்த யோராமினுடைய கேடான நடத்தை, தவறான நடவடிக்கைகள்னால ஆண்டவர் அவனை தண்டித்தது மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் விடுதலையையும் கொண்டு வந்தார் என்பதை மூன்றாவது அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். இப்ப இந்த நாலாவது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிற பொழுது இந்த முதல் ஏழு வசனங்களும் அருமையாக ஆரம்பிக்கிறது. அங்கு ஒரு விதவையை பார்க்கிறோம். அவ யாருன்னு கூட நமக்கு தெரியாது, ஏன்னா பேரே கொடுக்கப்படல. அவளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இங்க நம்ம வாசிக்கிறோம். அதுவும் எலிசாவினுடைய ஓலியத்தின் மூலமாக, தீர்க்க தரிசன ஓலியத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சி அவளுடைய வாழ்க்கையிலே நிரம்பியது. இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கின்ற வணங்குகிற தேவன் திக்கற்றவர்களின் தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 146 சங்கீதத்தை நம்ம பாருங்க. அங்க 9 வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 146:9 பார்க்கிற பொழுது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார், திக்கற்றவரின் பிள்ளைகளை, அதாவது ஆங்கிலத்தில் வாசிக்கிற பொழுது த ஃபாதர்லெஸ் என்று சொல்லப்படுகின்றது, தகப்பன் இல்லாதவர்களை. அதே நேரத்தில் 68 சங்கீதம் அங்க போய் பார்க்கிற பொழுது 68 சங்கீதத்துல 5 வசனம் சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். இன்னொரு சங்கீதத்தையும் பார்ப்போம், அது 10 சங்கீதம். அந்த 10 சங்கீதம் 18 வசனத்தை நாம பார்க்கிற பொழுது, கடைசி வசனத்துல, மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராத படிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர் என்று இருக்கிறது. அப்ப இந்த விதமாக நம்முடைய தேவன் திக்கற்றவர்களுக்கெல்லாம் துணையானவராக இருக்கிறார். இங்கேயும் கூட இந்த பகுதியில ஒரு திக்கற்ற ஒரு விதவையை பார்க்கிறோம். எப்படி இதுவரையும் நாம் வாசித்த, நாம் கவனித்த அந்த சங்கீதத்தின் வசனங்களில் இருந்து சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மைகள் இவருடைய வாழ்க்கையில நிதர்சனமாகவே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளெல்லாம் ஜெபம் கேட்கின்ற அந்த ஆண்டவர், நம்ம எல்லாம் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர், அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறார். அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் அருமையாக தீர்த்து வைக்கிறத பார்க்கிறோம். ஆகவே இந்த வேத பகுதி அந்த அந்த ஆண்டவர் நாம் நம்பக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற துணை செய்கின்ற அந்த தேவன் தன்னை நம்புகிறவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதை நாம பார்க்கிறோம். இந்த பகுதியை நம்ம பார்க்கிற பொழுது இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவர் அறியாதவர்கள் இருந்தால், அவர் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்தா நீங்க நிச்சயமா நம்பலாம், தேவன் தன்னை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை உறுதியாக இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. அவர் இந்த பகுதியிலிருந்து இந்த நேரத்துல மூன்று காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இந்த விதவையினுடைய மோசமான ஒரு நிலைமைய இது நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. அவள் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அது எப்படியானது, எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்ப்போம். முதலாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது, தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ என்று அவளை பற்றி சொல்லுகிறது. தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் அது யார் அவங்க? அன்னைக்கு எலிசாவுடைய காலத்துல வார்த்தை பஞ்சம் நிலவி வந்த அந்த காலப்பகுதியில நாடு பூரா சில பகுதிகளில் இந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் இருந்தார்கள். இவர்கள் வந்து எலிசா தீர்க்க தரிசி பயிற்சி கொடுத்தவர்களாக இருந்தாங்க. ஒரு தியோலாஜிக்கல் காலேஜ் மாதிரி அங்கங்க நாட்டுல இவங்க எல்லாம் இருந்தாங்க. இவங்களுக்கு எலிசா என்ன செய்கிறார், தீர்க்க தரிசியாக இருந்தது மட்டுமல்ல இந்த இடங்களுக்கு எல்லாம் விசிட் பண்ணி இவங்களுக்கு இறையியல் போதனைகள் பயிற்சிகள் அளித்து வந்தார். இந்த காலத்துல இறையியல் கல்லூரியை போல அந்த காலத்துல இந்த தீர்க்க தரிசிகள் புத்திரர்கள் உடைய வகுப்புகள் நடந்து வந்தன. இவங்களுடைய வேலை என்னது, நாட்டுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது. அந்த காலத்துல தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் எழுப்பி வைத்திருக்கிறதுக்கு காரணமே என்ன, அந்த ஆண்டவர் பேசுகிற பொழுது அவர் தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசினார். நாட்டு ராஜாக்களும் கூட அந்த தீர்க்க தரிசிகளிடத்துல இருந்துதான் தேவனுடைய வழிகளை அறிந்து கொண்டார்கள், ஆலோசனையை பெற்றுக் கொண்டார்கள். அப்படியாகத்தான் அதே விதமாக தீர்க்க தரிசிகள் எழும்புவதற்கு இந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர்களுடைய வகுப்புகள் அன்றைக்கு நடந்து வந்தன. ஆனா இந்த பெண்ணை பார்க்கிறோம், இவ வந்து ஒரு விதவை, ஆனா அவருடைய ஹஸ்பண்ட் யாரு, அவர் ஒரு தீர்க்க தரிசிகளின் புத்திரன், அவன் ஒரு தேவனை விசுவாசித்த ஒரு மனிதன் என்று அறிந்து கொள்கிறோம். இங்க எலிசா அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் முதலாவது வசனத்துல, உமது அடியானாகிய என் புருஷன், இவ பார்த்து சொல்லுகிறார் எலிசாவை, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவியல். அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, அவளுடைய கணவன் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் மட்டுமல்ல, அவன் தேவனுக்கு பயந்து நடந்தவனாக இருந்தான். தேவனை நம்பியவன், தேவனை அறிந்து கொண்டிருந்தவன், அவன் தேவனுடைய வார்த்தைகளை மீறாமல் கீழ்ப்படிந்து அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்தான். இருந்த பொழுதும் அவன் சடுதியாக மரணத்தை தன் வாழ்க்கையில சந்திக்க வேண்டி வந்தது. இவ விதவையானது மட்டுமல்ல, இவருடைய ரெண்டு குமாரர்களும் தகப்பன் இல்லாத ஒரு நிலையை அடைந்தார்கள். இந்த எந்த இடத்துல இந்த காரியம் நடந்தது, வாழ்ந்தது என்பதை பற்றியெல்லாம் இந்த பகுதி நமக்கு விளக்கமாக ஒன்றும் சொல்லவில்லை. கில்கால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல இது நடந்திருக்கலாம் என்று ஒரு ஊகம் பண்ணலாம். என அங்க வந்து இந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர்களுடைய வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. அத அந்த ஆரம்பிச்சு வச்சது யாரு, சாமுவேல். தீர்க்க தரிசியான சாமுவேல் தான் அதை ஆரம்பித்து வைத்தவன். இந்த மாதிரி தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் நாட்டின் பல பகுதிகளில பயிற்சி பெறுவதற்கு இதை ஆரம்பித்து வைத்தது தீர்க்க தரிசியான சாமுவேல். இதெல்லாம் இளைஞர்கள், வாலிபர்கள், ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் இதில் வந்து கலந்து கொண்டார்கள். தாங்களே விருப்பப்பட்டு அப்படியான பயிற்சி எடுப்பதற்கு வந்து கலந்து கொண்டார்கள். அப்படி இருந்த பொழுது அவங்க சேர்ந்து அங்கேயே வாழ்ந்து அந்த பயிற்சியை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இப்ப எலிசா காலத்துல ரொம்ப நாட்டுல பஞ்சம் இருந்தது, வார்த்தை பஞ்சம் மட்டும் இல்ல, சாப்பாடு கூட இல்லாத நிலையும் அங்க இருந்தது. ஆனா எலிசா அங்கெல்லாம் போய் இவளுக்கு போதித்து உதவி செய்திருக்கிறார். இந்த முக்கியமாக இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுடைய வேலையே ஆவிக்குரிய வேலை தான். தேவனுடைய வார்த்தையை விளக்கப்படுத்தி மக்களுக்கு போதிப்பதுதான் இவர்களுடைய பணியாக இருந்தது. அப்படி இந்த பயிற்சி பெறுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இதுக்காக அர்ப்பணித்திருந்தார்கள். தேவனுடைய வரலாற்றை வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவருடைய சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசனங்களின் அர்த்தத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு தங்களை ஆண்டவருடைய பணிக்காக வளர்த்து கொண்டார்கள், ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை அங்க நம்ம பார்க்கிறோம். இந்த மனுஷியனுடைய இந்த விதவையினுடைய ஹஸ்பண்டும் கூட அப்படியாக அதுல கற்றுக்கொண்டிருந்தவன், வேதத்தை கற்றுக்கொண்டிருந்தவன், வளர்ந்து கொண்டிருந்தவன். இருந்த பொழுதும் அவனுக்கு மரணம் நேர்ந்தது. இப்ப அவனுடைய மனைவி விதவையாகிவிட்டால் அவனுடைய பிள்ளைகளும் தகப்பன் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னும் கூட அவருடைய வாழ்க்கையில சோதனைகளையும் வேதனைகளையும் நம்ம பார்க்கிறோம். ரொம்பவுமே கஷ்டமான நிலையில அவர் இருந்தார். அவருடைய வீடு இருந்தது, ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. கிச்சனுக்கு போய் கபோர்ட்ல எல்லாம் பார்த்தா சாப்பிடுறதுக்கு கூட ஒரு பொருளும் இல்லாத நிலையில, அவன் சாப்பிடுற மேசையில உணவுகள் எதுவுமே இல்லாம இருந்தது. தேவைகள் அவளுக்கு அதிகமாக இருந்தது. மிகவும் ஒரு பஞ்ச நிலையில நாட்டுல இருந்த நிலைமை மட்டும் இல்ல, அவருடைய வாழ்க்கையும் கூட துன்பகரமான ஒரு நிலையில இருந்தது. ஆனா இவ வந்து ஆபிரகாமனுடைய வழியில் வந்த ஒரு பக்தி உள்ள பெண்ணாக இருந்தார். தேவனை நம்பினார். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத வகையில் அவர் கர்த்தரை நம்பியவளாக அவரை ஆராதித்தவர்களாக இருந்தார். தன்னுடைய பிள்ளைகளையும் கூட தேவனுக்கு பயந்து நல்ல வழிகளில் வளர்த்து வந்தவளாக இருந்தார். அப்படி இருந்த பொழுதும் கூட அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் சம்பவித்திருந்தது என்பதை அறிந்து கொள்ளவும். நம்ம நினைக்க கூடாது, ஆண்டவர்கிட்ட வந்துட்டமே, அவரை நம்புகிறமே, அவரை விசுவாசிக்கிறோமே, அவருடைய வழிகளில் போகிறோமே, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், அதனால நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாகவே கொட்டி கொண்டிருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு அப்படி ஒரு போலித்தனமான ஒரு சுவிசேஷத்தை நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம இனத்துல கேள்விப்படுகிறோம். அதுக்கு சொல்லுவது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், செழிப்பு உபதேசம்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அமெரிக்காவில் ஆரம்பித்து எல்லா இடத்துலயும் பரவினது. அத நம்ம ஊர்ல இருக்கிற பிரசங்கிகளும் அதை எடுத்துக்கிட்டு தவறான போதனையில கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவ கிட்ட வா, உன் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆகவே இயேசுவ ஒரு மந்திரக்காரை மாதிரி இவர்கள் பயன்படுத்துகிறது. தேவை இருக்கிற நேரம் அவர்கிட்ட போறது. ரொம்ப பேர் இதுக்காகவே ஜெபம் இருக்கிறதா கூட தவறா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம போனதெல்லாம் கேட்கறதெல்லாம் இவர் கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது அவங்களுக்கு எண்ணமாக இருக்கிறது. இது ரொம்ப மோசமான ஒரு எண்ணம். வேதம் இப்படி போதிக்கவே இல்லை. இவர்களுக்கு விசுவாச வாக்கு என்பதே தெரியாம இருக்கிறது. இதெல்லாம் போதகர்கள் விடுகிற தப்புனால தான். பிரசங்கிகள் என்ற பெயர் வைத்து போலித்தனமான காரியங்களை சொல்லி மக்களை ஏமாத்து கொண்டிருப்பதனால மக்களும் தவறாக நம்ம ஆண்டவரை பத்தி நினைக்கிறார்கள். தேவனிடத்துல வருவது என்பது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பரலோகம் போவதற்கான ஒரு வாழ்க்கை தான். இதுக்காக இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே செல்வந்தவர்களாக சகல வசதிகளும் கொண்டவர்களாக இருந்து விட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. சில பேருக்கு அப்படியான வசதியை ஆண்டவர் கொடுப்பார் தன்னுடைய சித்தத்தின்படி. சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு வசதி கிடைக்காது. நம்ம எல்லா காரியத்துக்காகவும் நாம் வணங்குகின்ற ஆராதிக்கின்ற தேவனில் தங்கி இருக்கணும். அவர் தன்னுடைய சித்தப்படி தன்னுடைய விருப்பப்படி கேட்கிற நேரம் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா நம்ம நல்லதே மட்டும் நம்ம வாழ்க்கையில அவர் செஞ்சுகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. இந்த COVID-19 அவிசுவாசிகளை மட்டுமல்ல விசுவாசிகளும் பாதிக்கும். இதனால விசுவாசிகளும் இறந்தும் கூட போகலாம். அதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர்னு நம்ம நினைக்க கூடாது. பாவத்தின் காரணமாக இது நமக்கு வந்திருக்கிறது உலகத்துல. எத்தனையோ நோய்கள் வருவது போல இது ஒரு நோய். ஆகவே இது எல்லாரையும் பாதிக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்ல தங்கி இருக்கோம். ஆகவே இந்த பெண் இவ்வளவு பக்தி உள்ளவளாக இருந்தும் இவளுடைய ஹஸ்பண்ட் கணவன் ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரனாக இருந்தும் ஆண்டவர் அவர்களோடு இருந்தும் கூட அவர்களுக்கு வாழ்க்கையில துன்பம் நேரிட்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஏன்னா இங்க பாருங்க, முதலாவது வசனத்துக்கு சொல்லி இருக்கிறது, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான்னு அவர் சொன்னான். அவர் உண்மையிலேயே அவருடைய கணவன் மட்டுமல்ல, அவளும் கூட அந்த ஆண்டவருக்கு பயந்து நடந்த ஒரு குடும்பம் தான். அந்த பயந்து நடந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிற பிரச்சனையை பாருங்க. அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, கடன் கொடுத்தவன் இப்போது என் ரெண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். கர்த்தருக்கு பயந்து நடந்தவனுக்கு அவருடைய குடும்பத்துக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. இது ஏன்? கணவன் இறந்த பிறகு பல செலவுகள் இருந்திருக்கும். ஆகவே அந்த காலத்துல அந்த கடன் கொடுக்கிறவன்கிட்ட போய் கடன் வாங்கி இருக்கிறான். இப்ப நீங்க நினைக்க கூடாது, ஓ இதைத்தானே நான் சிந்தித்துக்கிட்டு இருந்தேன், கடன் வாங்கலாம் போல இருக்கு, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு இங்க போய் தவறா பார்த்து எங்கேயும் கடன் வாங்க போயிடக்கூடாது. அதுக்கு இந்த இடத்துல அந்த போதனையை கொடுக்கறதுக்காக இல்ல. அதுல இஸ்ரவேல்ல சட்டபூர்வமானக்கு இருந்த ஒரு நிலை, அதைத்தான் இங்க சொல்லுகிறது. அப்படி வாங்கின பொழுது அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ரொம்ப காலமா அது வாங்கி இருக்குன்னு. ஏன்னா அவளுக்கு வேற வசதிகளே இல்லாம இருந்திருக்கு. ஆனா இப்ப நிலைமை ரொம்ப மோசமா போயிருச்சு. அந்த நாட்டு சட்டப்படி அந்த கடன் கொடுத்தவன் அந்த கடனை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக அந்த ரெண்டு குமாரரையும் தனக்கு வந்து அடிமைகளாக்கி, அதாவது தனக்கு கீழே வேலை செய்யும்படியாக அவர் செய்ய போகிறான். அப்படி வேலை செய்கிற பொழுது அவளுடைய கிடைக்கின்ற சம்பள பணத்திலிருந்து அந்த கடனெல்லாம் அவன் கழித்துக் கொள்வான். அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்தாச்சு. அவளுக்கு அது பெரிய துன்பமாக இருந்தது அவளுடைய இருதயத்தில். அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அது ஒரு 7 வருஷத்துக்கு அப்படி அவனுடைய புத்திரர்கள் ரெண்டு பேரும் போய் அந்த கடன்காரனுக்கு வேலை செய்யணும். அது அன்னைக்கு சட்டத்துல இருந்தது, இஸ்ரவேல் சட்டத்துல இருந்த ஒரு காரியம் தான். ஆகவே கடன்காரங்க இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு நம்ம தப்பா கூட அவனை பார்க்க முடியாது. ஆனா அவருடைய நிலை ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. அவன் பாருங்க, அப்படி அந்த ரெண்டு புத்திரர்களையும் ஏற்கனவே கணவனை இழந்தாச்சு. அதுவே ஒரு பெரிய பிரச்சனை அவளுக்கு வாழ்க்கையில, பெரிய துன்பத்தை உண்டாயிருக்கு. இப்ப அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட இழக்கின்ற ஒரு நிலைக்கு அவ வந்திருக்கிறான். வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு விதமான உணவு பதார்த்தமோ ஒரு பொருளும் இல்ல. இவ எங்கேயும் போய் வேலை செய்கிறதுக்கும் வழி இல்ல. அவளுக்கு என்ன வயசுங்கிறதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. தன்னுடைய கணவனையும் இழந்து தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து இனி எதிர்காலத்துல என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு மோசமான ஒரு இக்கட்டான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார். ஆனா அவருடைய கடன்காரர்கள் இப்ப வந்து அவளை தொல்லப்படுத்துறாங்க. எங்க பணத்தை கொடுமா, நீ வாங்கின பணத்தை கொடுத்துருன்னு தொல்லப்படுத்துறாங்க. இப்ப பிள்ளைகளை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை அவளுக்கு இருந்த இந்த இருட்டான ஒரு நிலைமையில, இருள் போல அவளுடைய வாழ்க்கை இருந்த நிலைமையில அவளுக்கு துணையாக இருந்தது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அவ என்ன செய்கிறான், எலிசாவிடத்துல போகிறாள்னு பாக்குறோம். ஏன், எங்க தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்களோ அங்கதான் தேவனுடைய வார்த்தை அந்த காலத்துல இருந்தது. ஆகவே அவர் சரியானதான் செய்திருக்கிறார். நம்ம என்ன செய்வோம், என்ன பிரச்சனைகள் துன்பங்கள் வருகிற பொழுது நம்ம எங்க போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். அதைத்தான் அவரும் செய்தார். எலிசாவிடத்துல போகிறான், போய் தன்னுடைய நிலையை அங்க சொல்லுகிறார். அப்படி போகிற பொழுது அவ எந்த கண்டிஷனும் அங்க போடல. இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. சில நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய பராமரிப்பின் காரணமாக தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையில இப்படியான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார்னு பாக்குறோம். இவளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு போல அப்படி அந்த துன்பம் ஏற்பட்ட பொழுது நம்ம நினைக்க கூடாது, நமக்கே அப்படி ஏற்பட்டாலும் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறது நிறுத்திட்டார்னு நினைக்க கூடாது. தன்னுடைய அன்பால நம்ம தெரிந்து கொண்டு முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிற தேவன், இயேசுவின் மூலமாக நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிற தேவன் அவ்வளவு தூரத்துக்கு தான் காட்டுகின்ற அன்பை நிறுத்தி கொள்ள மாட்டார். ஆகவே அப்படி நம்ம தவற நினைக்க கூடாது. நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகின்ற தேவன் அல்ல. இஸ்ரவேல பாருங்க, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்திலாம் கூட்டி கானான் தேசத்துக்கு அவர் வாக்கு தத்தம் செய்து கொடுத்த தேசத்துக்கு அவர் கொண்டு போகவில்லையா? ஆனா அதே நேரம் வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் அந்த மக்கள் அனுபவிக்க நேர்ந்தது. அதே போலத்தான் இந்த இவளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அனுமதி இல்லாம இந்த விதமான கஷ்டமான நிலை ஏற்பட்டிருக்காது. ஆனா தேவன் அவளோடு இருந்தார். அவள் மேல அவர் காட்டுகிற அன்பு அவர் எந்த விதத்திலும் குறைத்துக் கொள்ளவில்லை. இப்படி எல்லாம் கஷ்டங்கள் துன்பங்கள் வாழ்க்கையில வருகிற பொழுது அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அப்படியான அந்த சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படுகிற பொழுது அது எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. என்ன விதமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது? ஆண்டவரிடத்துல போவதற்கு அது உதவி செய்கிறது. அவர்ல இன்னும் தங்கி இருப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு, அவரை நோக்கி அவருடைய பெயரை கூப்பிடுவதற்கு இது உதவி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். அவள் எந்த விதத்துல இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு மோசமான ஒரு துன்பகரமான நிலையில இருந்தாங்கறத இவ்வளவு நேரம் பார்த்தோம். நீ அடுத்தது அந்த வசனத்துல நம்ம பார்க்க வேண்டியது அவளுடைய ஜெபத்தை குறித்து, அந்த விதவையினுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கணும். அவள் ரொம்பவும் கஷ்டமான நிலையில இருந்து எலிசாவை நோக்கி கதறுகிறாள். அவள் எலிசாவை நோக்கி பார்த்து இப்படி கதறுகிறாள்னு சொன்னா அது ஆண்டவர் நோக்கி கதறுகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எலிசா ஆண்டவருடைய மனுஷன், தீர்க்கதரிசி. அவனிடத்துல இருந்துதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அவனோடு போய் பேசி சொல்லுகிற பொழுது அது ஆண்டவரோடு பேசுகிறதாக இருக்கிறது. அதுதான் அவவும் செய்தாள். அவள் ஜெபித்தாள்னு பாக்கிறோம். தன்னுடைய நிலைமைய ஆண்டவருக்கு முன்னால ஒரு படமாக விரித்து போடுகிற காரியத்தை அவள் செய்தாள். இப்ப அவருடைய ஜெபத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவள் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? அவள் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக வலிமையாக ஜெபித்து வந்திருக்கிறவளா இருந்திருக்கிறார். நம்ம நினைக்க கூடாது, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில போய் சாப்பிடுறதுக்கு ஒன்னும் இல்லாத ஒரு பஞ்ச நிலைமையில மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி பேசினான்னு நம்ம நினைக்க கூடாது. அவள் தொடர்ந்து ஜெபிக்கிறவள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவளுடைய புருஷன் ஒரு தேவனுக்கு பயந்து வந்தவன், இவளும் அதே விதமாக தேவனை நம்பியவள். ரெண்டு பேரும் குடும்பத்தை அந்த விதமாக வளர்த்திருக்கிறார்கள். தேவனிடத்தில் அடிக்கடி ஜெபித்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இப்ப இவ ஆண்டவத்தை ஜெபம் பண்றது ஒன்னும் புதுசு இல்ல. அவ எப்பவும் அதை செய்திருக்கிறார், தொடர்ச்சியாக செய்திருக்கிறார். ஆனா இப்ப மறுபடியும் ஆண்டவத்தை வரவேண்டிய நிலைமை அவளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அவருடைய ஜெபத்தை பாருங்க எப்படி இருக்கிறது. தன்னுடைய நிலைமையை ஆண்டவட்ட எடுத்து சொல்லுகிறார். அவர் ஆண்டவட்ட அவ எந்த விதமான ஒரு கண்டிஷனும் போடல. இதை கொடு அதை கொடு ஆண்டவரேன்னு அதையெல்லாம் கேட்கல. உன் அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உன் அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் ரெண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். தன்னுடைய நிலைமைய உள்ளத உள்ளபடி ஆண்டவர் முன்னுக்கு எடுத்து வைக்கிறான்னு பாக்கிறோம். எந்த விதத்திலும் அவ அதை கூட்டவும் இல்ல, குறையவும் இல்ல. அவருடைய ஜெபத்தை நம்ம பார்க்கிற பொழுது அது அருமையானதாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் நம்ம செய்ய சொல்லுகிறார். உன்னுடைய தேவைகளை என்னிடத்தில் கொண்டு வந்து வை. அப்படி தன்னுடைய தேவைகளை அவர் முன் கொண்டு வந்து வைத்தவள், நீங்க இதைத்தான் செய்யணும் ஆண்டவரே, இவ்வளவு சீக்கிரமா செய்யணும்னாலாம் நம்ம சொல்றத பாக்கல. அவர் சத்தம் போட்டு கூப்பாடு போட்டதெல்லாம் அவர் ஜெயம் ஜெபம் பண்ணவே இல்லை. இப்ப எப்பவும் வலமையா பண்ணுகிற ஜெபம் தான். ஆனா இப்ப இந்த விஷயத்துக்காக ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளையும் கூட இழந்து போக வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட அதை எடுத்து முன்வைக்கிறத பாக்குறோம். ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள். ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறாரு, யாரு தன் வாழ்க்கையில அவன் ஜெபமே பண்ணலையோ அவன் கிறிஸ்தவனாவே இருக்க முடியாது. A man who does not pray cannot be a Christian. இதுக்காக நான் சொல்ல, அவன் ஒரு நாள்ல 25 தடவை ஜெபம் பண்ணிருக்கணும், இல்ல 100 தடவை ஜெபம் பண்ணிருக்கிறோம், அப்படி நான் சொல்ல வரல. இங்க எந்த மாதிரியான மனுஷன் ஒரு கிறிஸ்தவன் இல்ல, ஜெபத்தை பத்தியே நினைக்காதவன், ஜெபமே பண்ணாதவன். ஒரு வெளியில ஒரு கிறிஸ்தவ மாதிரி அவன் இருக்கலாம், ஆனா அவனுக்கு ஜெபங்கிறதே இல்ல அவன் வாழ்க்கையில. அப்படியான மனுஷன் ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியாது. ரொம்ப பேர் ஜபத்தை பத்தி தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள். ஜபம் என்னது? ஆண்டவர்கிட்ட நமக்கு தேவையெல்லாம் கேட்கறதுக்காக ஜபம் நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஜபம் ஆண்டவரோட ஐக்கியத்துல வருவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திருநியமம். அது ஒரு கருவி, இது ஒரு கிரேஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவரோடு நாம் பேசுவதற்காக. ஜபத்தின் மூலமாக மட்டும்தான் நம்ம ஆண்டவரோட பேசலாம். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு வேதம் இருக்கிறது. வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஜபத்தின் மூலமாக நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். அதுதான் ஜபம். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், அவருடைய ஐக்கியத்தில் ரொம்ப ஆவல் உள்ளவர்கள், ஆர்வம் காட்டுகிறவர்கள் அவரோடு பேசுவாங்க, அவர்கிட்ட ஜபம் பண்ணுவாங்க. ஆகவே நம்ம ஜபத்தை நம்ம தவறா பயன்படுத்தக்கூடாது. கேட்ட நேரம் எல்லாம் நமக்கு கொடுக்கிறதுக்காக அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சு நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பானது. தமிழ்நாட்டுக்கெல்லாம் வருகிற பொழுது, பெங்களூருக்கோ அங்கெல்லாம் வர்ற பொழுது, ஆந்திராவுக்கு போற பொழுது சில பேர் வருவாங்க, கூட்டம் முடியற நேரம் எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் ஏதோ ஒரு மந்திரவித்த காரியம் மாதிரி நினைச்சிட்டு. இது ரொம்ப ஜெபத்தை கொச்சப்படுத்துகிற ஒரு காரியம், ஆண்டவரை கொச்சப்படுத்துகிற ஒரு காரியம். நம்ம மக்களுக்கு தொடர்ந்து போதிக்கணும், ஜெபம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கணும், மனுஷனை நம்ப கூடாது நம்ம காரியங்கள் சாதித்துக்கிறதுக்கு. நீங்களும் ஜெபிக்கலாம், நீங்களும் ஆண்டவரோட பேசலாம். ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரன் மட்டும்தான் அதை செய்யலாம்னு வேதம் எங்கேயுமே சொல்லல. இவருடைய கணவன் ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்க தரிசிகளின் புத்திரன், இருந்த பொழுதும் அவர் ஜெபிக்கிறார் தேவனிடத்துல, எலிசாவிடத்துல அவர் வர்றான்னு பார்க்கிறோம். ஆகவே நம்ம ஜபத்தை பத்தி ஒரு சரியான எண்ணத்தை கொண்டிருக்கணும். ஜபம் வாழ்க்கையில இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. நம்ம அதிகமா ஜபிக்கணும். இப்ப நம்ம இருந்து வருகிற இந்த காலகட்டம் ரொம்ப நம்ம ஜபிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கிறது. ஜபிக்கிறீங்களா? உங்க சபையில ஜப கூட்டம் நடத்துறீங்களா? அதுக்கெல்லாம் விசுவாசமா இருக்கிறீங்களா? எங்க பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போறதை தவிர ஜப கூட்டத்துக்கு போறவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரை நோக்கி பேசுகிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது? கஷ்டமான காலத்துல உண்மையில நம்ம எதிர்பார்க்கணும், அதிகம் பேர் ஜப கூட்டத்துக்கு போறதை எதிர்பார்க்கணும். அது எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இருதயம் கடினப்பட்டு போயிருச்சா? நாம தான் அதை கேட்டு பார்க்கணும், நீங்க தான் அதை யோசிச்சு பார்க்கணும். ஜபம் ரொம்ப அவசியமானது. நம்முடைய ஆண்டவர் ஜபம் கேட்கிறதே, அவன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நோக்கி கூப்பிடுவதே, தன்னை அழைப்பதை அவர் விரும்புகிறார், அந்த உறவை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணணும். இரண்டாவது, இவருடைய ஜபத்துல நம்ம பார்க்கிறது தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்ல அவர் தீர்க்க தரிசி இடத்துல வர்றதை பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் இடத்துல வர்றதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த காலத்துல தீர்க்க தரிசியினுடைய ஒரு ஃபங்க்ஷன் அப்படியாக இருந்தது, அவனுடைய ஊழியம் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த தீர்க்க தரிசிகள் தான் ஆண்டவருடைய செய்தியாளர்களா இருந்தாங்க. ஆண்டவருடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு வந்தவர்கள் இந்த தீர்க்க தரிசிகள். அதே காரியத்தை தான் எலியாவும் செய்தான், எலிசாவும் செய்தான். அந்த தீர்க்க தரிசியின் மூலமாக தேவனுடைய வெளிப்படுத்தல் மக்களுக்கு வந்தது. ராஜா கூட எந்த வழியில போகணும், தேவன் என்னோடு என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த தீர்க்கு தரிசிகிட்டத்தான் போய் பார்க்கறது. சமீபத்தில் பார்த்தோம், சவுல் சாமுவேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்னது? ஆண்டவர்ட்டிருந்து தனக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக தான். ஏன்னா சாமுவேல் உயிரோடு இருந்த பொழுது ஒரு தீர்க்க தரிசியாக அதைத்தான் செய்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் சாமுவேலை பார்க்க துடித்தான், சரிங்களா? ஆகவே தீர்க்க தரிசி தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு கொண்டு வந்தவர். இப்ப இவன் அந்த தீர்க்க தரிசி கிட்ட போறான். ஏன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை அவரிடத்திலிருந்து வருகிறதுங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அங்க ஜபத்தில அவள் வருகிறாள், தேவனுடைய வார்த்தையை தேடி போகிறாள். வாழ்க்கையில பயங்கரமான ஒரு துன்பம் கஷ்டம் வந்திருக்கிற பொழுதும் தீர்க்க தரிசி மட்டுமே தனக்கு உதவி செய்ய முடியும். ஏன்? தேவன் மட்டுமே திக்கற்றவர்களுக்கு உதவுகிறவராக இருக்கிறார் என்பதை நம்பி அவ இங்க எலிசா கிட்ட வருகிறத பார்க்கிறோம். இங்க கூட நமக்கு ஒரு பயன்பாடுகளை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னது, இன்னைக்கு நம்ம காலத்துல தீர்க்கதரிசிகள் இல்ல. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னுடைய வெளிப்படுத்தலை கொடுப்பதற்காக எழுப்பியவர் தீர்க்கதரிசி. இன்னைக்கு யார் இருக்கிறாங்க? இன்னைக்கு சபைகள் இருக்கின்றன. சபைகளில் ஆண்டவர் போதகர்களை நியமித்திருக்கிறார். அந்த போதகர்களும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவதற்காக, அதை விளக்கி போதிப்பதற்காக, மக்களுக்கு ஆத்மீக ஆலோசனை கொடுத்து அவளை வளர்த்து விடுவதற்காகத்தான் போதகர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப போதகர்கள் அப்படி செய்யறதில்லைங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய நாட்டை பிடிச்ச ஒரு வியாதி மாதிரி அது இருக்கிறது. அது ரொம்ப ஆபத்தானது. பிரசங்கிகள் அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுடைய வேலையை அன்னைக்கு எலியா எலிசா செய்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை உள்ளது உள்ளபடியே எடுத்து சொல்லி மக்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்படியாக விளக்க வேண்டியதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது படி நம்ம நம்முடைய தேவைகளை சபைக்கு கொண்டு வரலாம். சபையில கோஆபரேட் பிரேயர்னு ஒன்னு இருக்கு. அதாவது ஆண்களும் பெண்களுமாக மூப்பர்கள் வழி நடத்தும்படியாக கூடி வந்து ஜெபிக்கிறது. எங்களுடைய சபையில நம்ம அதை செய்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையிலும் சபையாக நம்ம கூடி வந்து அந்த ஆண்கள் மட்டும்தான் ஜெபிப்பது வழக்கம். ஏன்னு சொன்னா 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்துல தெளிவா அது சொல்லி இருக்குது. ஆணும் பெண்ணுமாக சபை கூடி வருகிற பொழுது போதகர்களால் வழிநடத்தப்படுகின்ற அந்த கூட்டத்துல ஆண்கள் ஜெபம் பண்ணணும். குரலை உயர்த்தி இந்த மாதிரியான தேவைகளை எல்லாம் தேவனுக்கு முன்னுக்கு கொண்டு வரணும். ஜெபம் பண்ணாம இருக்கிற மற்றவங்க வாயை திறந்தா மட்டும்தான் ஜெபிக்கணும்னு இல்ல. ஒருவர் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆமேன் சொல்லுவது, அதை காது கொடுத்து கேட்டு அதை நம்ம உடன்படுவது, அதுவும் ஜெபம் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காலம். தேவனிடத்துல வந்து நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் முன்னுக்கு எடுத்து வைக்க வேண்டிய ஒரு காலம். அவருடைய பணிக்காக, அவருடைய சபை ஊழியங்களுக்காக, தேவனுடைய சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போய் சேருவதற்காக, நம்ம பிடித்திருக்கின்ற இந்த கொடுமையான காலப்பகுதி அது நீங்குவதற்காக, பல காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னொரு விதத்திலையும் நம்ம இங்க படிக்கிறோம். அன்னைக்கு எலிசா எலியா போன்ற தீர்க்கதரிசிகள் இருந்த பொழுது மாதிரி நம்ம பாஸ்டர்ஸ்ட கொண்டு போகலாம். நம்முடைய குறைகளை ஆலோசனைகள் பெற்றுக் கொள்வதற்காக, ஏன்னா யாக்கோபுல பாக்கிறோம் இல்லையா, நம்முடைய பிரச்சனைகள் இருந்தா மூப்பழத்தை கொண்டு போக சொல்லி இருக்குது. யாக்கோபுல கூட பாக்குறோம், ஒரு மனுஷன் அந்த கடைசி அதிகாரத்துல அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருந்தது. மூப்பர்ஸை கூப்பிட்டு, எல்டர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய குறைகளையும் அவன் ஓப்பனா சொன்னான்னு பாக்கிறோம். அவர்கள் அவனுக்கு ஜெபம் பண்ணினார்கள். அவனுக்கு நோய் குணமானது மட்டுமல்ல, அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. நம்ம நினைக்க கூடாது, அதெல்லாம் நம்ம போய் சொல்லக்கூடாது. தப்பான போதகர்கள் இருந்தா கூடாதுதான். அந்த நல்ல போதகர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொழுது நாம நம்முடைய குறைகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஆத்மீக ஆலோசனையை அவர்களிடத்து வாங்கிக் கொள்ள வேண்டியது நமக்கு கடமையாக இருக்கிறது. அவர் தீர்க்கதரிசி கிட்ட போகிறார். அந்த தீர்க்கதரிசியை பார்த்து தன்னுடைய குறைகளை அவர் முன் எடுத்து வைக்கிறார். ஏன்? தீர்க்கதரிசி ஆண்டவரோடு பேசுகிறவன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நமக்கு தருகிறவன், நிச்சயமாக தனக்கு ஆலோசனை சொல்லி உதவி செய்வான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்ததுனாலதான். தேவனுக்கு அவள் பயந்த மனிதன், மனுஷியாக இருந்தார், விசுவாசமான ஒரு வாழ்க்கையை நடத்தியவளாக இருந்தார், வாழ்க்கையில ஒரு அருமையான சாட்சியாக இருந்தார். இப்ப அவளுக்கு ஒரு பெரிய துன்ப நிலைமையில அவ இருந்தான்னு பார்க்கணும். இப்படியெல்லாம் சமுதாயத்தில் நீங்க பார்க்கலையா? எவ்வளவோ நல்ல தேவனுக்கு வைராக்கியமா விசுவாசமாக இருந்தவங்களுக்கு கேன்சர் வியாதி வந்துடுது. சில நேரம் கணவனை இழந்து போக வேண்டிய நிலை வந்துடுது, பிள்ளைகளை இழந்து போக வேண்டிய நிலை வந்துடுது. விசுவாசிகளுக்கு நிச்சயமா இதெல்லாம் வரும். இந்த பாவம் உள்ள உலகத்துல வாழ்கிற பொழுது அவிசுவாசி மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காகவும் சகஜமா எல்லாரும் அனுபவிக்கின்ற பிரச்சனைகளை நாமும் அனுபவித்து தான் வரணும். ஆனா விசேஷமான ஒன்று விசுவாசியினுடைய வாழ்க்கையில, அவனோடு தேவன் இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட நிச்சயமா வரலாம். எந்த நிலைமையிலையும் கூட நம்ம தாங்குகின்ற தேவனாக அவர் இருக்கிறார்னு பார்க்கிறோம். இப்ப மூணாவதாக கடைசியாக ஆண்டவருடைய இந்த திக்கற்றவர்களுக்கு அந்த ஆண்டவர் காட்டிய கருணையை பாருங்க. இதுதான் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையும் பார்க்கிறோம். அற்புதமான ஒரு வேத பகுதின்னு கூட சொல்லலாம் இந்த பகுதியில. இந்த இடத்துல அவர் வந்து எலிசாவை பார்த்து தன்னுடைய நிலையை முதலாவது வசனத்துல தெளிவாகவே சொல்லிவிட்டார். என்னுடைய புருஷன் இறந்து போய்விட்டான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். தீர்க்குதரிசிக்க தெரியாததல்ல. ஆனா இப்ப கடன் கொடுத்தவன் என்னை தொல்லப்படுத்துகிறான், என்னுடைய ரெண்டு குமாரரையும் நான் இழக்க வேண்டிய ஒரு நிலைமையில வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லுகிறார். அதுதான் அவருடைய நிலை. தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பத்துக்கு இப்படியான ஒரு இக்கட்டு நேர்ந்திருந்தது. அப்ப எலிசா அவளை நோக்கி என்ன சொல்லுகிறார் என்பதை இங்க பாருங்க. இரண்டாவது வசனத்துல அவர் வந்து உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆண்டவரும் அப்படித்தான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டுல என்ன இருக்கு சொல், அதுல இருந்து என்ன பாக்குறோம். எலிசா எந்த அளவுக்கு அவளுக்கு துணை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். 4000 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த பொழுது வனாந்தரத்துல சாப்பாடு போடலையா? அந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப நேரம் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. ஆனா இப்ப அங்க பசியா இருக்கும், வெயில் கொடுமையாக வேற இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லு. 5 அப்பமும் 2 ரொட்டி துண்டுன்னா இருக்குன்னு சொன்னாங்க, மீன் 2 மீனும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதே போல இங்க எலிசா கேக்குறான், நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறாய், உன் வீட்டுல என்னத்தான் இருக்கு சொல்லுன்னு சொல்ற. அப்ப அவன் என்ன பதில் சொல்லுகிறார், அங்க ஒரு குடம் எண்ணெய். குடம்னு நினைச்சவன நீங்க ஒரு பெரிய குடம்னு நினைச்சாங்க, அது ஒரு சின்ன குடம் தான். ஒரு குடம் எண்ணெய் அப்படின்னு அவர் சொல்லுகிற நேரம், ஐயா இவ்வளவுதான் ஏன் என்கிட்ட இருக்கு, ஒரு சின்ன குடத்துல எண்ணெய் வச்சிருக்கேன், அதை தவிர என் வீட்டுல வேற எதுவுமே இல்லைன்னு அப்பட்டமான உண்மையை அவர் எடுத்து வைக்கிறான். இங்க எலிசா அவளுக்கு என்ன செய்யணும், என்ன வேணாலும் உனக்கு செய்ய தயாராக இருக்கிறேன், உன் என்னத்தான் இருக்குன்னு சொல்லுங்கிறான். அவ இவ்வளவுதான் எனக்கிட்ட இருக்குங்க, இதுக்கு மேல எனக்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன குடத்துல ஒரு எண்ணெய் வச்சிருக்கிறேங்கிறத அவர் சொல்லுகிறான். ஏன் எலிசா அப்படி எல்லாம் கேட்டாருங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. ஆனா உண்மைய தன்னிடத்துல இருந்தத அவர் சொல்லுகிறார். அப்ப எலிசா இங்க செய்கிற காரியத்தை பாருங்க, அவர் ஒரு பெரிய அற்புதத்தை இங்க செய்ய போறார். ஏன்னா அவர் தேவனுடைய மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசி, இவளுக்கு உதவி செய்தே ஆகணும். ஆண்டவர் நிச்சயமா அந்த உதவியை செய்வார். அப்ப எலிசா 3வது வசனத்துல அவளை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை நீ கேட்டு வாங்குன்னு. ஏன்னா அவன் வீட்டுல அப்படி ஒண்ணு நிறைய இல்லை, ரொம்ப வறுமையில இருக்கிறான். இதுக்கு முன்னால இருந்திருக்கலாம், கணவன் உயிரோடு இருந்த பொழுது, ஆனா கணவனும் போய்விட்டான். அவளுக்கு சாப்பாட்டு தனக்கு மட்டுமில்லாம தன் பிள்ளைகளுக்கும் உணவு தேவை. ஆகவே இருக்கின்ற அநேக பொருள்களை அவ வித்து இருக்கலாம், அது வித்தும் அது போகாத குறை, தன்னுடைய வறுமை போகாத நிலைமையில தான் அவ கடங்க வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கும் அவ தள்ளப்பட்டு இருக்கிறான். அங்க அவ வீட்டுல அந்த குடத்துல கொஞ்சம் எண்ணெயை தவிர வேற எதுவுமே இல்லாமல் இருக்கிற நிலைமையில அவ இருந்தான். எலிசா சொல்ற, நீ பக்கத்து வீட்டுல உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு பாத்திரம் கேட்டு வாங்கிட்டு வாமான். ஆகவே என்ன செஞ்சிருப்பாங்க, அவ தன்னுடைய பிள்ளையோட ஒவ்வொரு வீடா போய் தட்டி எவ்வளவு பாத்திரங்களை வாங்கலாமோ அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்தான். எலிசா சொன்னத அவ சந்தேகப்படல, கேள்வி கேட்கல, ஏன் இப்படி செய்ய சொல்றீங்க, போய் கேட்டா அவங்க கொடுப்பாங்களா, பிரச்சனை வருமே, இதெல்லாம் ஒண்ணுமே அங்க பாக்கல. இவருடைய வாழ்க்கையில எதை பாக்குறோம், ஒரு கீழ்ப்படிவு பாக்குறோம். நம்ம கிட்ட ரொம்ப நம்ம மக்கள் மத்தியில இல்லாம இருக்கிறது கீழ்ப்படிவு. சபை சபையா கீழ்ப்படிவுங்கிறத என்னன்னே தெரியாம இருக்கு. விரும்பி முழு இருதயத்தோட ஆண்டவர் சொல்றத கேட்கிற ஒரு இருதயம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவன் அப்படி இல்ல, என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தயாரான நிலையில இருந்தான். ஏன் அவ ஆண்டவரை நம்பினார், ஆண்டவருடைய மனிதனான எலிசாவை நம்பினான். ஆகவே அவன் என்ன செய்கிறார், எல்லா இடத்துலயும் போய் எத்தனை பாத்திரத்தை கேட்டு வாங்கலாமோ அதை வாங்கிட்டு வந்தான். இந்த வேத பகுதி அவ எத்தனை பாத்திரங்களை வாங்கினான்னு நமக்கு சொல்லல, அது நமக்கு அவசியமும் இல்லை. அவன் நிச்சயமா எலிசா சொன்ன வார்த்தையை கேட்டு அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் போய் அநேக வெறும் பாத்திரங்கள், அதுலயே நமக்கு பதில் கிடைக்குது. நிறைய வெறும் பாத்திரங்களை சின்னதும் பெருசுமா வாங்கியாந்து வீட்டை நிரப்பி இருக்கிறார். அப்படி எல்லாம் அவர் பிள்ளைகளோடு அந்த பாத்திரங்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டாந்த பிறகு எலிசா இப்ப அவளை பார்த்து சொல்லுகிறார், உன் பிள்ளைகளோடு நீ உள்ளே போய், வீட்டுக்கு உள்ளே போய் நீ கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் உன் குடத்துல இருக்கிற எண்ணெயே நீ ஊத்தி அதை நிரப்புன்னு சொல்றீங்களா. அப்ப நீ அந்த பாத்திரத்துல அதை ஊத்தி நிரப்பி வைக்கிற பொழுது நிரம்பின பாத்திரங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல வை, தொடர்ந்து ஊத்திக்கிட்டு இருங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க, நீங்களும் நானுமா இருந்தா என்ன செய்வோம்? வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும், அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலையில வந்திருந்தாலும், கடன்காரன் கொல்ல தலைக்கு மேல வெள்ளம் போன மாதிரி போயிருந்த பொழுதும், நாம கொஞ்சம் புத்தி கட்டத்தனமா தான் நம்ம வளமையா நடந்துக்கிறது. முதல்ல என்ன யோசிச்சிருப்போம், இந்த மனுஷனுக்கு மூளைக்குள்ள ஏதாவது கெட்டு போச்சான்னு யோசிப்போம். ஏன், என் கையில இருக்கிறதே ஒரு சின்ன குடம், அந்த சின்ன குடத்துல இருக்கிற எண்ணெய வச்சு இவ்வளவு பாத்திரங்களை எப்படி நிரப்புறது? நிச்சயமா அந்த கேள்வி வருமா இல்லையா? நிச்சயமா கேட்பீங்க, கட்டாயம் அது ஓடமாவது செய்யும். வாயில தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சொல்லாட்டியும் இருதயத்துல அப்படி ஒரு கேள்வி மனசுல ஓடத்தான் செய்யும். ஆனா இங்க வாய்ப்பேச்சியை நம்ம பார்க்க முடியல, வாய்ப்பேச்சியை நம்ம பார்க்க முடியல இல்லையா. அவ என்ன அப்படி சொன்னத ஐந்தாவது வசனத்துல அவள் அவனிடத்திலிருந்து போயின்னு சொல்லுது. அப்படின்னா அதுல என்ன பாக்குறோம், எலிசா சொன்ன அத்தனையையும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் முழுவதுமாக அவன் நம்பினார். நம்மதான் கொஞ்சம் நம்ம பேருக்கு நம்ம ஜெபம் பண்றோம், ஒரு வாரம் கூட ஜெபம் பண்றோம், சத்தம் போட்டு ஜெபம் பண்றோம், கண்ணில் கூட கலங்கி தண்ணி வந்துருது, கை குட்டை எடுத்து தொடச்சுக்கிறோம், ஆனா அது ஜெபமா? அடுத்த நாள் பழையபடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடந்துகிறது. ஏன், நம்ம நம்பி ஜெபம் பண்ணல. உண்மையிலே ஆண்டவர் அதை செய்வாருங்கிற ஒரு 100% நம்பிக்கையோட நம்ம ஜெபம் பண்ணல. பழையபடி குய்யோ முய்யோன்னு அழ ஆரம்பிச்சிடறோம், ஜெபித்தர்றோம், அது ஜெபமே இல்லை. அந்த ஜெபம் எதை காட்டுகிறது, எந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம் தான் காட்டுகிறது. சந்தேகத்தோட ஜெபம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே நம்ம ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறோமா நம்புவோமா? இவர் வந்து தன்னுடைய குறைகளை எல்லாம் எடுத்து எலிசாவுக்கு முன் வைத்த பொழுது, அதாவது ஆண்டவருக்கு முன் வைத்த பொழுது, அதை வைக்கிறதோடு அவன் நின்றுகிட்டான். இது இனி கர்த்தருடைய வேலை. என் வேலை அவர்கிட்ட பேசுறதும் சொல்றது தானே தவிர, அவருக்கு நான் கண்டிஷன் போட முடியாது. அவர் எப்ப எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார், அவர் செய்வார். என்னுடைய வேலையெல்லாம் என் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்றது மட்டும்தான் அவர் செய்தார். இப்ப எலிசாவுக்கிட்டையும் கூட எலிசா அந்த காரியத்தை சொன்ன பொழுது, ஆண்டவரே எலிசா மூலமாக பேசி இந்த காரியத்தை நீ செய்யன்னு சொன்ன பொழுது, அதுக்கு எந்த விதமான மறுப்பும் அவர் தெரிவிக்கல, எந்த விதமான சந்தேகமான எண்ணங்களும் அவர் மனசுல ஓடவே இல்லை. அவர் பாட்டுக்கு உள்ளுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கல. இதுதான் சொல்றது உறுதியான விசுவாசம், நம்பிக்கைன்னு சொல்லி உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கணும். உங்க ஆண்டவரை குறித்து உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எந்த விதமான ஒரு நம்பிக்கையை ஆண்டவர்ல வச்சிருக்கிறீங்க? இந்த கொரோனா எல்லாம் கூடிக்கிட்டு போய் பின்னுக்கு ரொம்ப மோசமான விளைவுகள் எல்லாம் நாட்டுல ஏற்படுமானால், நமக்கு ஜாப் போய் கஷ்டமா தான் வருமானால் நமக்கு தெரியாது. வரும்னு நான் சொல்லவும் இல்லை. ஆனா என்னதான் நடந்தாலும், எதுதான் நடந்தாலும், நம்மோடு இருக்கிற தேவனை நாம் முழுமையா நான் நம்பலாம். அவர் என்னைக்கும் என்ன கைவிட மாட்டார், எத்தகைய நிலையில் இருந்தாலும் கைவிட மாட்டார்ங்கிற ஒரு உறுதி உங்க இருதயத்துல இருக்குதா? அப்படி ஒரு உறுதி நம்ம ஆண்டவர் மேல இல்லாட்டி அவர் நமக்கு தேவையில்லையே. உங்களுக்கு அந்த ஆண்டவர் எதுக்கு? இவ சொல்றாளா இல்லையா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், வார்த்தைக்கு பயந்து நடந்தான், அவனுடைய மனைவினா நான் குடும்பமாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடந்தவர். அதனால தான் எலிசா சொன்ன வார்த்தைய அப்படியே நம்பினான். எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவர் நம்பினாங்கிறத பாக்கிறோம். அவருடைய கீழ்ப்படிவாங்க பாருங்க, இதுதான் கீழ்ப்படிவுங்கிறது. கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது கீழ்ப்படிவு இல்லை, க்வெஸ்சன் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் சொன்னத அப்படியே எந்த விதமான மறுப்பும் சொல்லாம செய்வது கீழ்ப்படிவு. ரொம்ப பேருக்கு ஆண்டவர் வேணும், இயேசு வேணும், பாவ மன்னிப்பு வேணும், ரட்சிப்பு வேணும், சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பணும்னு சொல்லுவாங்க. ஆனா பேப்டிசம் எடுக்கிறதுக்கு தயக்கம், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தயக்கம், அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. சபையில சேர்ந்து ஒரு அங்கத்தவராக இருக்கிறதுக்கு தயக்கம், அப்படியே அங்கத்தவர் ஆனாலும் கண்டிஷன் போடுறது, எனக்கு ஒரு மீட்டிங்க்கு தான் வர முடியும் பாஸ்டர், ரொம்ப வீட்டுல ஜோலி இருக்குன்னு. இதெல்லாம் விசுவாசமா? இதெல்லாம் ரட்சிப்பு அடைந்ததற்கு அறிகுறியா? எனக்கு அப்படி தெரியலையே. ஆண்டவரை உண்மையிலேயே விசுவாசிக்கிறவன், ஆண்டவரே நீங்க தலையை கேட்டாலும் கொடுப்பேங்கிறோம், என்னுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படியும்படியாக இருக்கணும். மத்தேயு 28:18 பானத்திலிருந்து 20 வரை உள்ள வசனங்களை வாசி பார்க்கிற பொழுது, எல்லோருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன செய்யணும் இயேசு சொல்லி இருக்கிறார், என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பின்பற்றும்படியாக செய், நான் சொல்லி இருக்கின்ற அத்தனையையும் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் பின்பற்றும்படியாக செய். அப்படி செய்கிறவன் தான் தேவனுடைய சீடன், அவருடைய பிள்ளையாக இருக்க முடியும். நீங்க அப்படி செய்யறீங்களா? ஆண்டவருக்கு கண்டிஷன் போடுறதுக்கும், உங்களுக்கு இவ்வளவுதான் என் வாழ்க்கையில கொடுக்க முடியும் ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கும் நீங்க யாரு? அந்த ரட்சிப்பை அவர் உங்களுக்கு போடுகிற பிச்சை மாதிரி, அவர் அந்த ரட்சிப்பு கொடுக்காம இருந்திருந்தா உங்க வாக்கு எல்லாமே போயிருக்கும், அழிந்து போயிருக்கும், நித்திய நரகத்துக்கு உரியவர்கள் நாங்க, எந்த விதத்திலும் எந்த விதமான நன்மையும் இல்லாதவர்கள். ஆண்டவர் மேலே இருந்து பார்க்கிற பொழுது ஒருவனாகிலும் நீதி இல்லைன்னு வேதம் சொல்லுகிறதே. உங்களை பொறுத்தவரையில நீங்க எந்த விதமான நீதியும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க, அவ்வளவு மோசமானவங்க. இந்த மோசமான நிலைமையில இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறாருன்னா அது அவருடைய கிருபையின் காரணமாகத்தான். அது இலவசமாக அவர் போட்ட பிச்சையாக இருக்கிறது. எந்த விதமான தகுதியும் இல்லாத நாம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். சொல்றோமா? உங்க கீழ்ப்படுதல் எப்படி இருக்குது? எந்த விதத்துல தேவனுடைய சபைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை பின்பற்றி நடந்துகிட்டு இருக்கிறீங்க? நமக்கு ஒரு ஆண்டவருடைய கூட்டம் நடக்கிற பொழுது கூட அது நேரத்துக்கு நம்மால வந்து இருக்க முடியல இல்லையா? ஏடா பாஸ்டர் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு நினைக்காதீங்க, நடக்கிற விஷயத்தை தான் சொல்றேன். இது ஆண்டவருடைய நாள், ஆண்டவருடைய கூட்டத்துல கலந்துக்கிறோம். அதனால நான் 15 நிமிஷத்துக்கு முந்தையே வந்துடுறேன். நம்ம நடத்த நம்முடைய விசுவாசத்தை காட்டுறதா இருக்கணும், ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு இருக்கிற ஈடுபாட்டை காட்டுறதா இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பலிகளை அல்ல. ஐ டூ நாட் டிலைட் இன் சாக்ரிஃபைசஸ், உன்னுடைய பலிகளிலே நான் இன்பம் காணுவதில்லை. ஐ டிசையர் ஒபீடியன்ஸ், நான் கேட்பது உன்னிடத்துல எது? கீழ்ப்படுதலை. இதைதான் ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும். நீ எனக்கு கீழ்ப்படுகிறாயா? எந்தவித கேள்வியும் கேட்காமல் ஆபிரகாமை போல, ஆபிரகாமே நான் உனக்கு கொடுத்த பிள்ளையை நீ எனக்கு திருப்பி கொடுத்துடணும். எத்தனை வருஷத்துக்கு பிறகு, அத்தனை வருஷத்துக்கு பிறகு கொடுத்த புள்ள, ஆசை ஆசையா வளர்த்த ஒரு புள்ள, இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அவன் மறுப்பு சொன்னானா? ஒரு வார்த்தை மறுப்பு சொன்னானா? எந்த கேள்வியும் கேட்கலையே, தான் மகனை கையில பிடிச்சுக்கிட்டு பலி கொடுக்கிறதுக்கு போன, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் கீழ்ப்படுதல். அந்த கீழ்ப்படுதல் எதை காட்டுகிறது? என்ன ஆண்டவர் எதை செய்ய சொன்னாலும் அது நன்மையானதா தான் இருக்கும். அவர் தீங்கு செய்கிற தேவன் அல்ல. எனக்கு விசுவாசத்தை கொடுத்த தேவன் நன்மையே செய்வார். ஏன்? அவர் பேரே நல்லவர், நன்மைக்கு உருவாய் இருக்கின்ற தேவன். அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கா? கேட்டு பாருங்க, கீழ்ப்படுகின்ற இருதயம் இல்லாட்டி நம்ம எல்லாம் போலியா நடந்துக்கிறோம். அர்த்தம், ஒரு வெறும் சமயத்தை வச்சிருக்கலாம், ஒரு மதமா கிறிஸ்தவத்தை வச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் மதவாதிகளை அவர் தேடி போகல, அவர் விசுவாசிகளை தேடி வந்திருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களை அவர் நாடி வருகிறார். இவ வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கிறோம்? கீழ்ப்படுதலை பார்க்கிறோம். உடனே 4வது வசனம் சொல்லுகிறது, அவள் உள்ளே போய் அவர் சொன்னபடி அஞ்சாவது வசனத்துல அவர் அவனிடத்தில் இருந்து போய் நின்று ஏன் இப்படி சொல்றீங்க, இதெல்லாம் ஒன்னும் புரியுற மாதிரியே இல்லையே, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எலிசா சொல்லி முடித்த பிறகு அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். எந்த கேள்வியும் இல்ல. இவ்வளவு பெரிய அண்டாவா இருக்குது, ஒவ்வொன்னும் அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குது, இந்த சின்ன குடத்துல இருக்கின்ற என்னையே எப்படியா நான் கொட்ட போறேன், இதையெல்லாம் நிரப்ப போறேன்னு எண்ணமே அவளுக்கு இல்லையே. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எலியாவினுடைய வார்த்தைகள். தேவனுடைய மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அது நிச்சயம் அதுல ஏதாவது நன்மை இல்லாமல் இருக்காது. அவர் சொன்னபடியே செய்யணும் என்ற ஒரு உறுதி அவருடைய வாழ்க்கையில இருந்ததை பார்க்கணும். அவ போயிட்டு கதவை பூட்டி எலிசா சொன்னதையே செய்யறார். இங்க பாருங்க, எலிசா இங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரசங்கிகள் மாதிரி இல்ல. இந்த அற்புதங்கள் செய்யணும்னு ஊரையமாத்திக்கிட்டு இருக்கிற பிரசங்கிகள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் கதவெல்லாம் திறந்து வச்சு ஊரே தெரியற மாதிரி செஞ்சாதான் அதுக்கு மதிப்புன்னு பார்ப்போம். ஆனா எலிசா என்ன செய்யறாரு, ஒருத்தருக்கும் இது தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாது. நீ உன் வீட்டுக்குள்ள போய் உன் கதவு அறுக்கி பூட்டு போட்டு பூட்டி அந்த ரூமுக்குள்ள இருந்து அந்த ஒவ்வொரு பாத்திரங்களா எடுத்து ஒரு சின்ன குடத்துல இருக்கிற எண்ணெயால அதை நீ வார்த்து வைக்கணும். ஆண்டவர் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார், தான் செய்த அற்புதங்களை யாருக்கும் போய் சொல்லாத. சில இடங்கள்ல எல்லாரும் தெரியற மாதிரி அவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஓகேங்களா, அவருடைய சித்தத்தின்படி. அவை நம்ம செய்கிற நன்மை அது பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் அப்படி எங்கேயுமே சொல்லவும் இல்லை. இங்க நடக்கின்ற இந்த நன்மையை ஒரு கை கொடுக்கிற மத்த கைக்கு தெரியாம செய் அப்படிங்கிற முறையில் நடக்கிறத பார்க்கலாம். அப்புறம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆறாவது வசனம், ஒவ்வொன்னா அவ போய் ஊத்துறா. ஒரு சில சில பானைகள் பெருசா இருக்கு, சிலது சின்னனா இருக்கு, சிலது ரொம்ப பெருசா இருக்கு. இவ பாட்டுக்கு அந்த சின்ன குடத்துல இருக்கிற எண்ணெய் அங்க ஊத்த ஊத்த ஒவ்வொன்னும் நிரம்புது. இப்படி நிரம்புறது எல்லாம் தன் பிள்ளைகள்கிட்ட கொடுக்க அவங்க இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்ப எல்லா பாத்திரங்களும் முடிஞ்சது. ஒரு 20, 30, 50 கூட நமக்கு தெரியாது. ஆனா ஊத்த 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 அந்த ஊத்த எடுக்கிற மாதிரி அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா பாத்திரங்களும் நிரம்பியாச்சு. இதுக்கு மேல ஒரு பாத்திரமுமே இல்ல. அப்ப ஆறாவது வசனத்துல பார்க்கிறோம், அவர் என்ன சொல்லுகிறா, தன்னுடைய மகனை பார்த்து இன்னொரு பாத்திரம் கொண்டு வாப்பான்னு சொல்றான். அப்ப அவன் அதுக்கு பதில் சொல்றான், வேற பாத்திரம் இல்லையாம்மா, எல்லாம் முடிஞ்சிட்டேன்னு. அவன் அவன் வாய் சொல்லி மூடல, வேற பாத்திரமே இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. உடனே அந்த எண்ணெய் நின்று போயிட்டு எந்த நிமிஷத்துல அவன் சொன்னானோ அந்த நிமிஷத்துல அந்த எண்ணெய் நின்று போயிட்டுன்னு பாக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம தேவைகளை நமக்கு கொடுக்கிறவர், நம்ம கேட்கறத கொடுக்கிறவர் அல்ல. சில நேரம் நம்ம அனாவசியத்துக்கு கேட்போம். அவர் தேவைகளை தான் நிறைவேற்றுவாரே தவிர நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் இருக்கல. நம்ம தேவைகளை நம்ம விட நன்றாக அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். இவனுடைய தேவைகளை அந்த ஆண்டவர் நல்லா அறிந்திருக்கிறார். எலிசாவுக்கு நல்லா தெரிந்திருந்தது. அவருடைய தேவைகள் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டன. இதுக்கு மேல ஒரு பாத்திரம் இல்லைன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் கொடுக்கறத நிப்பாட்டிட்டார். பாத்தீங்களா, இதுல இருந்து நம்ம ஆண்டவரை நம்ம படிக்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம மலி தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லுகிறாருன்னா இதுக்கு என்ன அர்த்தம், உன்னை விட உன் தேவைகள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், என்ன நீ நம்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பெண் அவளை அவரை நம்பிய பெண். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது, அப்ப அவ போயிட்டு எலிசாவுக்கு நடந்ததை சொல்லுகிறான். எல்லாம் நிரப்பிட்டோம் ஐயா, இனிமே பாத்திரம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நிரம்பி ஆச்சு. எலிசா அவளை பார்த்து சொல்லுகிறான் ஏழாவது வசனத்துல, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அப்ப அந்த அந்த நிரம்பி இருக்கிற பாத்திரங்கள் எத்தனைங்கிற என்ன இது எத்தனைங்கிறதே நமக்கு தெரியாது, எண்ணிக்கை நமக்கு தெரியாது. ஆனா அது ரொம்ப பணத்தை அவளுக்கு கொண்டு வரக்கூடியது. எந்த அளவுக்கு பணத்தை கொண்டு வரக்கூடியது, எந்த அளவுக்கு அவள் கடன் பட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த கடனை எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற எண்ணெயை விற்று அவ பணம் எடுக்கலாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப மிஞ்ச போகுது. அப்ப அந்த மிஞ்சி இருக்கிறது அந்த எண்ணெய்களை விற்று அவள் சேர்க்கக்கூடிய பணம், அவளும் அவள் பிள்ளைகளும் எந்த விதமான பசி பட்டினி தேவைகள் இல்லாம பல காலத்துக்கு வாழ்கிற அளவுக்கு தேவையா இருந்தது. எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு அருமையானவர். ஊரே சத்தம் போட்டு எல்லாருக்கும் அறிவிக்காம அருமையா அமைதியாக அதை செய்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக பாத்தீங்களா. இங்க பாத்தீங்கன்னா இது ஆரம்பிச்சது எப்படி, பெயர் தெரியாத ஒரு விதவையோடு ஆரம்பித்தது இந்த வரலாற்று நிகழ்ச்சி. ஆனா 7வது வசனத்துல அதுக்கு பிறகு அதோடு நிறுத்திருச்சு வேதம். ஒரு அருமையானது இல்லையா, பெயர் தெரியாத ஒரு திக்கற்றவரோடு ஆரம்பித்தது. ஆண்டவர் அவருடைய தேவையை நிறைவேற்றியதோடு அதை முடித்து விட்டு வேறொரு விஷயத்துக்கு வேதம் போய்விட்டதை பார்க்கிறோம். ஏன், அவருடைய தேவை நிறைவேறியது. அதுதானே அங்க முக்கியம். அதுக்காகத்தானே அவ எலிசாவையே போய் பார்த்தா. அற்புதமாக கூட இதன் மூலம் தேவன் நம்மோடு இன்னைக்கு பேசி இருக்கிறார். முக்கியமா நம்ம எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு திக்கற்றவளான பெயர் தெரியாத ஒரு விதவையின் மூலமாக நம்மளோட பேசி இருக்கிறார். நம்ம விசுவாசம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்கு உங்க விசுவாசம், இத விவரமா சொல்லுகிற பொழுதே பல கேள்விகளை நான் கேட்டுட்டேன். உண்மையிலேயே ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கிறீங்களா, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீங்களா, அவருக்கு மனசுல எந்த விதமான ஒரு முறுகொடுப்பலும் ஏற்படாத அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளுகிறோமா, தேவனை அந்த விதத்துல நம்ம ஆராதிக்கிறோமா. இந்த காலப்பகுதியில, இந்த COVID-19 காலப்பகுதியில நம்மளுடைய நேரத்தை கொடுத்து அந்த விசுவாசத்துல நம்ம வளர்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா. எத்தனையோ குடும்பங்கள்ல கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறீங்க, ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை சச்சரவு, பிள்ளைகளை நீங்க ஒழுங்கா வளர்க்கறது இல்ல, இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதாரணமா இருக்கிறது இல்ல, வேலை செய்யறதுலயோ உங்க பிசினஸ் செய்யறதுலயோ நீங்க ஒழுங்கா நடந்துக்கிறது இல்ல, வாழ்க்கையில பல விதமான குறைபாடுகளை வைத்து இயேசு பேரை சொல்லிக்கிறீங்க, திருவிருந்து கூட எடுத்துடுறீங்க, எவ்வளவு தவறு தெரியுமா. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் பார்க்கலையே. இது திருந்த வேண்டிய ஒரு காலப்பகுதி, நம்மளையே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலப்பகுதி. நம்முடைய சுவாசத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்கள், குறைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி நாம மனம் திரும்பணும். மனம் திரும்பி வாழ்கிறவன் தான் அந்த சுவாசம். என்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக நம்முடைய குற்றங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறாரோ, நம்முடைய தவறுகளை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக சுட்டி காட்டுகிறாரோ, அதை உடனே அதை ஒப்பு கொண்டு மனசுக்குள்ளேயே இருதயத்திலேயே அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இனிமேல் இது தொடராதபடி இதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நீங்க எந்த அளவுக்கு தண்டித்தாலும் அது நீதியானதுதான், அந்த அளவுக்கு நான் நன்மையே இல்லாதவன், இருந்த பொழுதும் என்னுடைய பாவங்களின் அடிப்படையில் என்னோடு இடைப்படாது, உம்முடைய அன்பின் கிருபையின் நீதியின் அடிப்படையில் என்னை பார்த்து எனக்கு உதவுன்னு கேட்கிறவர்கள அவர் ஒரு நாளும் தள்ளியே வைக்க மாட்டார். தேவனை விசுவாசிங்க, தொடர்ந்து விசுவாசிங்க. அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிறத உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளா வச்சிருங்க. கீழ்ப்படிவுன்னு என்னன்னு பார்த்தோம் இல்லையா, எந்தவித முறுமுறுப்பும் இல்லாமல், எந்தவித சந்தேகமும் இல்லாமல், எந்தவித கேள்வியும் கேட்காமல் அவர் சொன்னதை அப்படியே சுத்தமாக செய்வதுதான் கீழ்ப்படிவு. அந்த கீழ்ப்படிவை தான் ஆண்டவர் நமக்கிட்ட இருந்து கேட்கிறார். திமிர் பிடித்து போய் அழிவை நாடி அந்த இஸ்ரவேலர்கள் போல இல்லாம உண்மையான தேவனுடைய விசுவாசிகளாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க பார்க்கும். இதே நேரத்தில் அவர் அறியாதவர்கள் கூட இருக்கலாம். உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன், இது பலவு தடவு சொன்னாலும் இது போகாது. அந்த அந்த ஆண்டவர் இலவசமாக கொடுக்கின்ற அந்த பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்காக அந்த இயேசுவை நீங்க விசுவாசிங்க. இந்த உலகமோ, இந்த உலகத்து சாமிகளோ உங்களுக்கு உதவ போறதில்லை. ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்ற இயேசு மட்டுமே மனிதர்களுடைய பாவங்களில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக தன்னையே அந்த சிலுவையில் ஒரே தடவை பலியாக கொடுத்தார்னு வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை விசுவாசித்தால் மட்டும்தான் விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு, ஜீவன் உண்டு, பரலோகம் உண்டு. அவரையே நீங்க இன்னைக்கு விசுவாசிக்க கூடாது? நாட்களை தொடர்ந்து இப்படியே வீணடித்துக் கொள்ளாமல், தொடர்ந்து ஒரு சிக்கல்கள் கொண்ட மனதோட இதயத்தோட வாழ்ந்து விடாமல், விடுதலைக்காக ஏன் இன்னைக்கே அவரை தேடி வந்து, இயேசுவே நீதான் என்னுடைய தேவன், உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி உங்களை அன்பு காட்டி நான் நடக்கிறேன்னு ஏன் நீங்க சொல்லக்கூடாது? ஆண்டவர் பேசுகிறார், அவர் பேச்ச கேளுங்க, ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, திக்கற்றவளாக பெயர் கூட நமக்கு தெரியாத இந்த ஒரு விதவையின் மூலமாக இன்று நீர் பேசியிருக்கிறீர். ஏழையே வசனங்களில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய வாழ்க்கை சுருக்கம் நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நமக்கு காட்டுகிறது. திக்கற்றவர்களாக இருந்த பொழுதும் அவளுக்கு வாழ்வு கொடுக்கின்ற தேவனாக நீர் இருக்கின்றீர். மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாத நிலைமையில் நாம் இருந்த பொழுதும், பிரச்சனைகள் இருந்த பொழுதும், மனிதர்கள் கூட உதவி செய்ய முடியாத நிலையில் இருந்த பொழுதும் நீர் எங்களை நெருங்கி வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் குறைகளை பொறுத்து எங்களை மன்னியும். உமக்கு விசுவாசமாக நாம் வாழ தொடர்ந்து எங்களோடு உம்முடைய ஆவியின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக பேசி எங்களை வழி நடத்தும். என் மகா கிருபையுள்ள தேவனாக இருக்கிறேன். அந்த கிருபையின் அடிப்படையில உம்மை அறியாதவர்களுக்கு கூட நீர் ஜீவனை கொடும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற உம்மை அறியாதவர்களுக்கு நீர் ரட்சிப்பை கொடும். அவள் உம்மிடத்தில் வரும்படியாக உம்முடைய ஆவியானவர் அவருடைய இருதயங்களில் செயல்பட நீர் கிருபை பாராட்டும். இந்த ஓய்வு நாளிலும் கூட நீர் எங்களோடு இப்படியாக பேசி எங்களை போஷித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஐக்கியத்தை பெருகச் செய்யும். ஒவ்வொரு சபையையும் நீர் ஆசீர்வதியும். அந்த சபை போதகர்களையும் கூட நீர் உம்முடைய கிருபையினால் போஷித்து நல்ல போதகர்களாக, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக அவர்களை பயன்படுத்தும். இந்த காலங்கள் அற்புதங்களின் காலங்களாக, கிருபையின் காலங்களாக இருக்க நீர்தாமே கிருபை பாராட்டி எங்களோடு இடைப்படும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.